أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விடத்திலே நல்ல இல்மை தேடி துஆ கேட்போமாக. அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு இந்த மார்க்கத்திலே நிலையாக உறுதியாக இருந்த நல்லவர்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து புரிவானாக. தொடர்ந்து சஹீஹுல் புகாரியிலே கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தை படித்து வருகின்றோம். அதாவது அல்லாஹுவை நாம் எப்படி நம்பிக்கை கொள்வது, அல்லாஹுவை ஈமான் கொள்வது, அதாவது அல்லாஹுடைய உள்ளமை பற்றிய விஷயங்கள், அல்லாஹுடைய சிஃபாத் பண்புகள் பற்றிய விஷயங்கள், அல்லாஹுடைய அஃஆல் செயல்கள் பற்றிய விஷயங்கள், அல்லாஹுடைய உள்ளமை தாத் என்று சொல்லப்படும் அல்லாஹுடைய சிஃபாத் பண்புகள், மூன்றாவது அல்லாஹுடைய அஃஆல் செயல்கள். அப்ப அல்லாஹுடைய பண்புகளை அல்லாஹ் கூறும்போது அவற்றை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு செயலை அல்லாஹ் தன்னோடு சேர்த்து சொல்லும் பொழுது அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இதிலே இரண்டு விதமான நிலைப்பாட்டை பற்றி நாம் அதிகமாக படித்து வருகிறோம். அதிலே முதலாவதாக சரியான நிலைப்பாடு, அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் எப்படி நம்பியிருந்தார்களோ ஏற்றிருந்தார்களோ, எந்த தூதரின் மீது குர்ஆன் இறங்கியதோ அந்த தூதர் எப்படி அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டார்களோ, அல்லாஹுடைய உள்ளமையை புரிந்திருந்தார்களோ, தங்களது தோழர்களுக்கு எப்படி விளக்கி கொடுத்தார்களோ, அதுபோன்று அல்லாஹுடைய பண்புகளை அல்லாஹுடைய செயல்களை, இப்படியே ஈமான் கொள்வதுதான் நம்முடைய ஈடேற்றத்திற்கு, நம்முடைய இம்மை மறுமை வெற்றிக்கு, அல்லாஹுவை குறித்த சரியான ஈமானுக்கு நமக்கு பொருத்தமானது, அதுதான் சரியானது. இரண்டாவது ஒரு நிலைப்பாடு, அல்லாஹுவை பற்றி வந்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கிரேக்கர்களுடைய தத்துவங்களிலிருந்து பெறப்பட்ட கல்வியின் அடிப்படையிலே அளந்து பார்த்து அந்த தத்துவ கலையின் அடிப்படையிலே அல்லாஹுவிற்கு இலக்கணங்களை கற்பித்து பண்புகளை கற்பித்து அதற்கு ஒத்து வரக்கூடிய இறைவசனங்களை ஹதீசுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு முரண்படக்கூடிய இறைவசனங்கள் ஹதீசுகள், அதாவது குறிப்பாக அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய ஹதீசுகள், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய குர்ஆன் வசனங்கள், அப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் அந்த தத்துவ கலைகளுக்கு ஏற்ப பார்க்கும்போது அந்த தத்துவ கலைகளுக்கு முரணாக இது இருக்குமே ஆனால் இதை மாற்றிவிட்டார்கள், எதை, குர்ஆனை ஹதீஸை மாற்றிவிட்டார்கள். என்ன செய்திருக்க வேண்டும், அவர்களுடைய அந்த தத்துவ கலையை லாஜிக்கை குர்ஆன் ஹதீஸிற்கு ஏற்ப மாற்ற வேண்டும். ஆனால் இவர்கள் செய்தது என்ன, அந்த கிரேக்கர்களுடைய தத்துவத்திற்கு ஏற்ப இதற்கு மாற்றம் செய்ய ஆரம்பித்து இதில் மாற்றம் செய்ய ஆரம்பித்தார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த அத்தியாயத்தில் தொடர்ந்து ஒன்று அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றி அல்லது அல்லாஹ்வுடைய பண்புகளை பற்றி அல்லது அல்லாஹ்வுடைய செயல்களை பற்றி இப்படி மாறி மாறி குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீசுகள், குர்ஆனுடைய வசனங்கள் ஹதீசுகள், சஹாபாக்களுடைய கூற்றுகள், இவற்றின் மூலமாக இந்த வசனங்கள் இப்படி சொல்கின்றன. இப்படித்தான் நபி அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள், இப்படித்தான் சஹாபாக்கள் நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். இதிலே நாம் குதர்க்கம் செய்யக்கூடாது என்று நமக்கு தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். சரி, இப்ப இங்க ஒரு நான்கு விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்று பார்க்கும்போது பலர் புதிய முகமாக தெரிகின்ற காரணத்தால் அந்த அடிப்படைகளை நாம் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வது பொருத்தமாக இருக்கும். ஒன்று என்ன, அல்லாஹ்வுடைய உள்ளமையை பற்றி வரும்போதோ அல்லது அல்லாஹ்வுடைய பண்புகள் சிஃபாத்துகளை பற்றி வரும்போதோ அல்லாஹ்வுடைய செயல்கள் ஃபிஅல்களை பற்றி வரும்போதோ, முதலாவதாக நாம் அவற்றுக்கு அறியப்பட்ட அர்த்தத்தை தவிர மாற்று கருத்தை சொல்லக்கூடாது என்ற ஒரு தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். அதாவது தவறில் செய்யக்கூடாது, எப்படி வந்திருக்கிறதோ அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும், தவறில் செய்யக்கூடாது. புரிகிறதா? இரண்டாவது தாசி, அதாவது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாம் அர்த்தம் சொல்லக்கூடாது அல்லது அவற்றுடைய அர்த்தம் எல்லாம் நமக்கு தெரியாது, அவற்றுக்கு நாம் பொருள் செய்யக்கூடாது என்று மறுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப அல்லாஹ்விற்கு எது லா, அல்லாஹுவின் கரம் என்று வந்திருக்கிறதா என்பதற்கு அரபி மொழியிலே கரம் என்று அறியப்பட்ட பொருள் இருக்கிறது, கரம். இப்ப இந்த கரத்திற்கு வேறு ஒரு பொருள் செய்யக்கூடாது, அதான் தவீல் என்று சொல்லப்படும். தஃபீல் என்றால் எது என்று அல்லாஹ்வோடு இணைத்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் இந்த எது என்பதற்கு நாம் பொருள் செய்யவே கூடாது. கரம் என்பது என்பதற்கு கை என்று நாம் அர்த்தம் செய்யவே கூடாது, இதனுடைய அர்த்தம் நமக்கு தெரியவே தெரியாது என்று மறுப்பது, இது தஃபீல் என்று சொல்லப்படும். இதுவும் செய்யக்கூடாது. மூன்றாவது தம்சீல், சொல்லுங்க தம்சீல், அதாவது அல்லாஹ்வுடைய தாத்தையோ அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளையோ அல்லது அல்லாஹ்வுடைய செயல்களையோ நாம் அவற்றுக்கு உதாரணம் கூறி விளக்குவது. எப்படி? அல்லாஹ்வுடைய முகம் என்றால் அந்த முகம் இப்படி இருக்கும் என்று அவன் படைத்த படைப்புகளை அதற்கு உதாரணமாக சொல்வது. அல்லாஹ்வுடைய கரம் என்றால் அதற்கு ஒரு உதாரணம் சொல்வது. தம்சீல், மிசால் என்றால் உதாரணம் என்று பொருள், எக்ஸாம்பிள். அப்ப நாம் அல்லாஹ்விற்கு உதாரணம் சொல்லக்கூடாது, ஒரு ஒப்பீடு, இதை போன்று இருப்பான், அல்லாஹ்வுடைய கரம் இப்படி இருக்கும், அல்லாஹ்வுடைய முகம் இப்படி இருக்கும் என்று நாம் ஒப்பிட்டு அதற்கு சொல்லக்கூடாது, தம்சீல். நான்காவது தக்ஈஃப். தக்ஈஃப் என்றால் அதனுடைய அமைப்பை விவரிப்பது. அல்லாஹ்வுடைய கரம் என்றால் அந்த கரம் இப்படி இருக்கும் என்று நம்முடைய அறிவுக்கு ஏற்ப அந்த கரத்தை நாம் விவரிக்கக்கூடாது. இப்ப இந்த நான்கு அடிப்படைகள் தான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தவை, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் கடைபிடித்தவை. ஒன்று மாற்று பொருள் சொல்லக்கூடாது, இரண்டாவது பொருள் இல்லை என்று மறுக்கக்கூடாது, மூன்றாவது உதாரணம் கற்பிக்க கூடாது, நான்காவது நமது சுய அறிவிற்கு ஏற்ப விளக்கம் சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய கரம் என்று வந்திருக்கிறதா, கரம் அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய முகம் என்று வந்திருக்கிறதா, அல்லாஹ்விற்கு முகம் இருக்கு என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த முகத்திற்கு நாம் விளக்கம் சொல்லக்கூடாது. பார்க்காத ஒன்றுக்கு எப்படி விளக்கம் சொல்ல முடியும்? எதை பற்றி விளக்கம் நமக்கு வரவில்லை அதை பற்றி நாம் எப்படி விளக்கம் சொல்வது? அப்ப தொழுகை என்றால் நான்கு ரகாத்துகள் இருக்க வேண்டும், ஓத வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விளக்கம் சொல்லி இருக்கிறார், நாம் விளக்கம் சொல்கிறோம். இப்ப அல்லாஹ்வுடைய முகம் என்று மட்டும்தான் குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கும் போது அந்த முகத்திற்கு நாம் எப்படி விளக்கம் சொல்வது? அதனுடைய அளவை அழகை நாம் எப்படி வர்ணிப்பது? முடியாது. இப்ப இந்த நான்கு அடிப்படைகளை விவரிப்பதற்குத்தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வளவு பெரிய நீண்ட அத்தியாயத்தை, கிதாபு தௌஹீத் என்ற அத்தியாயத்தை அமைத்து அதிலே திரும்ப திரும்ப குர்ஆன் வசனங்கள், ஹதீஸுகள், சலஃபுகளுடைய கூற்றுகள் என்று அமைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதில் இன்றைய பாடத்திலே பாபு கவுலில்லாஹி தஆலா வயுஹஸ்ஸிருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், அல்லாஹ் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹு தஆலா தன் விஷயத்தில் தன்னை பற்றி உங்களை எச்சரிக்கிறான், அதாவது என்னை பயந்து கொள்ளுங்கள் என்று. இப்ப இங்கே அல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டுள்ள மூன்று வாசகத்தை கவனியுங்கள். யுஹஸ்ஸிருக்கும், உங்களை எச்சரிக்கிறான். அல்லாஹ் நஃப்ஸஹு, தன்னை பற்றி. அப்ப தன்னை பற்றி என்று பயன்படுத்தும் போது அரபியிலே அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பயன்படுத்தி இருக்கிற வாசகம் என்ன? நஃப்ஸஹு. புரியுதுங்களா? சரி, இப்ப நஃப்ஸ் என்ற வார்த்தையை அல்லாஹு தஆலா தனக்கு பயன்படுத்தி இருக்கிறான். இப்ப பொதுவாக நாம் என்ன சொல்வோம்? நம்முடைய நஃப்ஸ் என்று சொல்வோம் அல்லவா? இப்ப இதே நஃப்ஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் தனக்கு பயன்படுத்தி இருக்கிறான். இங்கே என்ன சொல்வது என்றால், அல்லாஹ் அவனுக்கு வர்ணித்திருக்கிறான் நஃப்ஸ் என்ற வார்த்தை, தன்னோடு சேர்த்து சொல்லி இருக்கிறான். இந்த நஃப்ஸ் என்பதற்கு நாம் விளக்கம் சொல்லக்கூடாது. இந்த நஃப்ஸ் என்பதற்கு, அப்ப நம்ம நஃப்ஸ் மாதிரி இந்த நஃப்ஸ் அல்லாஹ்வை ஏவுமோ? இப்ப நம்ம நஃப்ஸ் நமக்கு நன்மையை ஏவும், தீமையை தடுக்கும், இந்த மாதிரி இருக்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுடைய நஃப்ஸ் எப்படி இருக்கும்? அதுல இங்கே எண்ணங்கள் வருமா, ஊசலாட்டங்கள் வருமா? இது எப்போது ஏற்படும் இந்த தவறான புரிதல் சொல்லுங்க? ஒப்பிடும் போது ஏற்படும், தம்சீல் செய்யும் போது ஏற்படும். அப்ப அல்லாஹோடு ஒரு வார்த்தை சேர்க்கப்படும் போது அதை நாம் தம்சீல் செய்யக்கூடாது. அப்ப சிலர் என்ன செய்தார்கள்? அப்ப நஃப்ஸ் சொன்னா அந்த நஃப்ஸ் எப்படி இருக்கும் நமக்கு இருக்கிற மாதிரி? அப்ப அல்லாஹுக்கு அது நன்மை தீமையை ஏவுமா? அது சில நேரத்தில் மிகச்சிருமா அல்லாவை? இதெல்லாம் தேவையற்ற விஷயம். எப்படி அல்லாஹ்வுடைய பார்வை அல்லாஹ் பார்க்கிறான் என்று சொல்லும் போது அந்த பார்வையை நாம் ஒப்பிடுவது கிடையாது. நம்ம பார்வை மாதிரி அல்லாஹ்வுடைய பார்வை இருக்குமான்னு சொல்லி ஒப்பிடுறோமா? இப்ப நம்ம பார்வை, அல்லாஹ்வுக்கும் பார்வை என்ற வார்த்தை சேர்க்கப்படுகிறது, நமக்கும் பார்வை என்ற வார்த்தை சேர்க்கப்படுகிறது. அதனால் இரண்டு பார்வையும் ஒரே பார்வையா? இல்லை. அப்ப நமது பார்வைக்கு பல நிபந்தனைகள் இருக்கின்றன, பல அளவுகள் இருக்கின்றன, வரையறைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய பார்வை வரையறையற்றது, அது ஒரு எல்லையற்றது. அப்ப எப்படி ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டீர்களோ, அதே போல எல்லா விஷயத்திலும் அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொள்ளுது. இப்ப இந்த கார்ஜியா, முஅத்தசிலா, இந்த முர்ஜியா, ஜஹ்மியா, இந்த கூட்டங்கள் எல்லாம் அந்த கிரேக்கர்களுடைய லாஜிக்கின் படி போனவர்கள். இவர்களுக்கு வேலையே என்ன? அல்லாஹ்வுடைய தன்மைகள் குறித்து எங்கெல்லாம் வந்திருக்குதோ அதெல்லாம் தேடி பிடிச்சி தேடி பிடிச்சி மக்களை குழப்பி அதுக்கு மாற்று கருத்து சொல்ல வேண்டியதுதான். இதுல ஒரு கூட்டம் அஷாரியா என்பவர்கள், பெரும்பாலும் இன்னைக்கு மதரசாக்கள்ல அவர்களுடைய அகீதாக்கள் படித்து கொடுக்கப்படும். இவர்கள், இவங்களுடைய ஸ்தாபகராகிய அபுல் ஹசன் அஷாரி ரஹிமஹுல்லா, ஆரம்பத்தில் முஅத்தசிலா என்ற அந்த கூட்டத்தின் கொள்கையிலிருந்து பின்னால் இவர்கள் விலகி வந்து தௌபா செய்து அஹ்லுல் ஹதீஸ், அதாவது குர்ஆன் சுன்னாவை பின்பற்றிய அந்த ஹதீஸ்களை அறிஞர்கள், அவர்களுடைய ஈமான் தான் சரியான ஈமான், அந்த அடிப்படையில் ஈமான் கொள்வதுதான் நமக்கு ஈடேற்றமானது என்று அந்த கிரேக்க தத்துவத்தோடு கலந்த இஸ்லாமிய ஈமானிய கொள்கையிலிருந்து விலகி வந்து விட்டார்கள். இப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அவங்களுடைய ஆசிரியர் அஹ்மது பின் ஹம்பல், இந்த ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்களின் அகீதா தான் கொள்கை தான் சரி என்று விலகி வந்து விட்டார்கள். ஆனா அவங்க தௌபா செய்து அதற்கு பிறகு ஒரு தனி நூலை எழுதினார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே கொள்கை விஷயத்தில் மக்கள் எப்படியெல்லாம் பிரிந்தார்கள், மகானாத்துல் இஸ்லாமியின் என்று, அதுல எல்லாரையும் பற்றி எழுதி அதுல கடைசிய அஹ்லுல் ஹதீஸ் அவர்களுடைய கொள்கையை எழுதி இதுதான் எனது கொள்கைன்னு அவர் தனது தௌபாவை டிக்ளரேஷன் வெளிப்படுத்திவிட்டு பிரகடனப்படுத்தி விட்டார்கள். ஆனா அவங்களை ஏற்று ஒரு கூட்டம் முன்னாடி அந்த கிரேக்க தத்துவ கலையின் அடிப்படையிலே குர்ஆன் ஹதீஸை பார்த்து தஅவீலிலே சென்றார்களோ, தஅவீல் அவங்க எங்க வழிகட்டாங்க? ஷாதியா என்பவர்கள் தஅவீல் எல்லாத்துக்கும் மாற்று கருத்து சொல்லியது. இப்ப எதுனா அல்லாஹ்வுடைய கையின் வந்திருக்குதா, கைய கையின்னு எடுத்துக்க கூடாது. அப்ப என்னங்க கையினா? சக்தின்னு அர்த்தம். வஜ்ஹுல்ல அல்லாஹ்வுடைய முகம் வந்திருக்குதே, முகத்தை முகம் எடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை உன் முகத்துக்காக நான் செய்யறேன்னு சொல்ல மாட்டோமா? அப்ப உன் பொருத்தத்துக்காக அர்த்தம் அந்த மாதிரி. அப்ப அல்லாஹ் அரசு வந்திருக்குது, இஸ்தவான் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் மாற்று அர்த்தத்தை, எல்லாவற்றுக்கும் அறியப்பட்ட அர்த்தத்திற்கு மாற்றமான அர்த்தங்கள்.
அந்த அர்த்தத்தை குறித்து எங்கேயாவது ஒரு இஷாரா சுட்டி காட்டியாவது ஒரு சைக்கினை செய்தாவது குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயாவது இருக்குமான்னு சொன்னா அப்படி இல்லை. நம்ம எப்போதுமே தர்வீல் செய்யக்கூடாது அப்படி நம்ம சொல்லவே இல்லை. எங்க தர்வீல் செய்யணுமோ அங்க செய்யுங்க, எங்க தர்வீல் செய்யக்கூடாது அதாவது நமக்கு தர்வீல் செய்வதற்குண்டான நிர்பந்தம் இல்லையோ, அப்படி தர்வீல் செய்வதற்குண்டான வழிகாட்டுதல் இல்லையோ அங்கே தர்வீல் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? இப்ப இந்த அஷாரி என்பவர்கள் இந்த தர்வீலுடைய விஷயத்துல தான் வழிகட்டார்கள். இப்ப இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இந்த நஃப்ஸ் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அவர்கள் இந்த நஃப்ஸ் என்பதையும் தர்வீல் செய்கிறார்கள். அப்ப அல்லாவுக்கு நஃப்ஸ் என்ற அர்த்தத்தை நாம் கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா அது அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கியதா ஆயிடும். அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் போது அப்படி சொல்றான்னு நம்ம எடுத்துக்கணும். அல்லாவுக்கு நஃப்ஸ் என்பதை நாம் இருக்கு என்று சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? ஆனா நம்ம எப்படி நம்பணும், அல்லாஹிற்கு உள்ளமை இருக்கிறது, அவனுக்கு முகம் இருக்கிறது, அதே போல அல்லாஹ் அவனுக்கு நஃப்ஸ் என்ற ஒன்றை சொல்லி இருக்கிறான், அது இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நஃப்ஸை அவன் அறிந்தவன், நாம் அறிய மாட்டோம். சரி, இப்ப நீங்க சூரத்துல் மாயிதாவுடைய கடைசி வசனங்களை படித்தீர்கள் என்றால், நாளைக்கு மறுமையில ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய முன்னாடி நிறுத்தி வைக்கப்பட்டு அல்லாஹ் அவர்களை விசாரணை செய்வான். அப்படி செய்யும் போது ஐசா நபி இடத்திலே அல்லாஹு தலா கேட்பான், நீங்கள் உங்களையும் உங்கள் தாயையும் அல்லாஹுவை தவிர வணங்கப்படக்கூடிய இரண்டு கடவுள்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினீர்களா என்று அல்லாஹ் ஐசா நபி இடத்திலே கேட்பான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப ஐசா நபி சொல்வார்கள், இன் குந்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி கூறுவேன் அல்லாஹ். அப்புறம் சொல்வார்கள், நான் அப்படி கூறியிருந்தால் நீ அதை அறிந்திருப்பாய் அல்லவா. எப்படிப்பட்ட பயம் பாருங்கள், பணிவு பாருங்கள். பிறகு சொல்வார்கள், தானமுமா ஃபீ நஃப்ஸி வலா அலமுமா ஃபீ நஃப்ஸி, அப்படி ஒரு ஊசலாட்டமாவது என் உள்ளத்தில் இருந்தாலும் கூட அதையும் நீ அறிவாய் அல்லவா. எனது நஃப்ஸில் உள்ளதை நீ அறிவாய், உனது நஃப்ஸில் உள்ளதை நான் அறிய மாட்டேன். அப்ப இங்க குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நேரடியா பேசும்போதும் அல்லாஹ் தனது தன்னை பற்றி நஃப்ஸை தனது நஃப்ஸை பற்றி யுஹத்திருக்கும் அல்லாஹ் நஃப்ஸஹு என்று தனக்கு நஃப்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதே போல நாளைக்கு மறுமையில ஒரு நபியை அல்லாஹ் நிறுத்தி வைத்து அந்த நபியிடத்திலே அல்லாஹ் பேசும்போது அந்த நபி இப்படி பேசுவார் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இப்படி அல்லாஹ்விற்கு பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தையை அல்லாஹ்வுக்கு பயன்படுத்துவதிலே எந்த விதமான தவறும் இல்லை. சரி, இப்ப இங்க ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு எது தகுதியானது எது தகுதி இல்லை என்பதை யார் அதிகம் அறிந்தவர்கள்? அல்லாவும் அல்லாவுடைய ரசூல். முதலில் அல்லாஹ், இரண்டாவது அல்லாவுடைய ரசூல். அப்ப அல்லாஹ் தன்னோடு சேர்த்து பயன்படுத்தியதை நாம் பயன்படுத்துவதிலே நமக்கு என்ன அருவறுப்பு? என்னமோ அல்லாஹ் இவங்கதான் இவங்களுடைய அறிவால பாதுகாக்கிற மாதிரி, அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துற மாதிரி. லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ். அப்ப இந்த மாதிரியான தர்வீல் எல்லாம் வசனங்களிலே கூடாது. அப்ப நஃப்ஸ் என்ற வார்த்தை அல்லாஹ் தனக்கு பயன்படுத்தி இருக்கிறான். நாளை ஒரு நபி, கண்ணியத்திற்குரிய ஒரு சிறந்த நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இப்படி பேசுவார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். அப்படித்தான் நாமும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, அப்ப இந்த நஃப்ஸ் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்ப இந்த நஃப்ஸ், இந்த தாத், இதுக்கு முன்னாடி தாத் என்ற வார்த்தையை சென்ற பாடத்தில் பார்த்தோம். கண்ணியத்திற்குரிய நபித்தோழர் அதாவது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய தாத்திலே வதாலிக ஃபீ தாதில் இலாஹி வஈயஷா, அல்லாஹ்வுடைய தாத்திலே அல்லாஹ் இதை நாடினால் எனக்கு இதை செய்து தரலாம், அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்வான் என்று தாத் என்ற வார்த்தையை அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தியிருக்கிறான். புரியுதா இல்லையா? போன படத்துக்கு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, தாத் என்ற வார்த்தை, அதாவது தாத் என்றால் உள்ளமையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு அமைப்பு. இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் என்றால் அவனுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, அவனுக்கு ஒரு சூரத், அவனுக்கு ஒரு தாத் இருக்கிறது. அதை அவன் மிக அறிந்தவன். அவனுக்கு அந்த தாத் இல்லை என்று நாம் மறுக்கக்கூடாது. இப்ப அடுத்த பாடத்தில், இப்ப இன்றைக்கு படித்த பாடத்தில் என்ன சொல்றாங்க, நப்ஸ் என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தப்படுகிறது. புரியுதுங்களா? இப்ப அடுத்து இந்த நப்ஸோடு சம்பந்தப்பட்ட சில சிபத்துகளை, சில தன்மைகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஹதீஸின் வாயிலாக நமக்கு பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். அதிலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா மின் அஹதின் அக்யரு மின் அல்லாஹ் மின் அஜ்லி தாலிக் حرم الفواحش وما احد احب اليه المدح من الله الله وحده ரோஷக்காரர் யாருமே இல்லை. الله وحده ரோஷக்காரர், ரோஷப்படக்கூடியவன், غيور اغير அதிகம் ரோஷப்படக்கூடியவன், அல்லாஹுவை விட அதிகம் ரோஷப்படக்கூடியவன் யாரும் இல்லை. அப்ப ரோஷம்னா தெரியுதா தமிழ்ல? தெரியுமா ரோஷம்னா? கோபத்துக்கும் ரோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதா புரியலையா? புரியல. கோபத்துக்கும் ரோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது ரோஷம் என்றால் தனது கண்ணியம் என்று எதை மனிதன் மதித்து வைத்திருக்கிறானோ, தனது உரிமை என்று எதை மனிதன் மதித்து வைத்திருக்கிறானோ, அதிலே எல்லை மீறும் போது அப்போது வரக்கூடிய அந்த வேகத்திற்கு, உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த சூடு, அந்த கோபத்திற்கு, அல்லது அந்த ஒரு வேகமான ஒரு எழுச்சி, பழி வாங்கக்கூடிய ஒரு எழுச்சிக்கு ரோஷம் என்று சொல்லப்படும். இப்ப ஒரு மனிதர் போய் கொண்டிருக்கிறார், அவருடைய மனைவியோடோ தாயோடையோ அல்லது ஒரு சகோதரியோடையோ, அப்ப யாராவது அந்த தாயை ஏசி விடுகிறார்கள், அல்லது அந்த மனைவியை ஏசி விடுகிறார்கள், அல்லது தனது சகோதரியை ஏசி விடுகிறார்கள். அப்போது அந்த ஆண் மகனுக்கு என்ன வரும்? அந்த ரோஷம். தனது கண்ணியம் என்று எதை மதித்து வைத்திருக்கிறானோ, அப்ப அந்த கண்ணியத்திலே எல்லை மீறும் போது அவனுக்கு வரக்கூடிய அந்த கோபத்தை தான், வேகத்தை தான் ரோஷம் என்று சொல்வோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரோஷம் என்ற சிபத்து உடையவன் சொல்லுங்க. அல்லாஹு தஆலா இந்த ரோஷம் என்ற சிபத்து உடையவன். அந்த சிபத்திலிருந்து கொஞ்சத்தை மனிதர்களுக்கும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்ப மனிதர்களுடைய ரோஷத்தை, இந்த சிபத்தை அல்லாஹ்வுடைய சிபத்தோடு ஒப்பிடுவோமா, அல்லது அல்லாஹ்வுடைய ரோஷம் என்ற சிபத்தை மனிதர்களுடைய ரோஷம் என்ற சிபத்தோடு ஒப்பிடுவோமா, அளவு போடுவோமா? போட மாட்டோம். எப்படி பார்வையை அளக்க மாட்டோமோ, ஒப்பிட மாட்டோமோ. புரியுதுங்களா? இந்த அஷாரியாக்களுடைய பிரச்சனை தான், அதை புரிஞ்சு கிடைக்கிறாண்டு சொல்றேன். அஷாரியாக்கள் எட்டு விஷயத்துல மட்டும் ஏற்றுப்பாங்க, அப்படியே பார்வை, பார்ப்பது, கேட்பது, அறிந்து கொள்வது, படைப்பது, ஹயாத் உயிரோடு இருப்பது, நாட்டல் கொள்வது, பேசுவது, உருவாக்குவது, இந்த ஏழு விஷயத்தினுடைய சிபத்துகள் மட்டும் அல்லாஹ் அப்படியே ஏற்றுப்பாங்க குர்ஆன்ல வந்து இருக்கிற மாதிரி. மற்ற சிபத்துகள் எல்லாம் தவீல் பண்ணிடுவாங்க. இப்ப நாம் என்ன சொல்கிறோம், எப்படி இந்த ஏழு விஷயங்களிலே அல்லாஹுவை தவீல் செய்யாமல் நம்பிக்கை கொண்டீர்களோ, அது போன்று எல்லா விஷயங்களிலும் தரவில் செய்யாமல் நம்பிக்கை கொள்ளுங்கள். அதான் அவங்களுக்கு நமக்கு இடையில உள்ள வித்தியாசம். சரி, இப்ப கவனமா கேளுங்க. இப்ப இந்த மிக ரோஷக்காரன், இப்ப அல்லாஹுடைய தூதர் சுல்லாசனும் அல்லாஹுவை எப்படி வர்ணிக்கிறார்கள், நாம் அப்படி ஏற்றுக்கொள்வதிலே நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? சரி, இப்ப பாருங்க அடுத்து ஹதீஸனுடைய அடுத்த பகுதிக்கு போறோம். அப்ப அல்லாஹ் மிக ரோஷக்காரன் என்பதின் காரணத்தினால்தான், மின் அஜ்லி தாலிக, அல்லாஹ் ரோஷக்காரன், அதிக ரோஷக்காரன் என்பதனால்தான் அவன் அசிங்கங்களை, ஆபாசங்களை ஹராமாக்கி, அதிக ரோஷக்காரன், அதனால் அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அசிங்கமான ஆபாசமான தவறான உறவுகளை எல்லாம் அல்லாஹ் தடை செய்திருக்கிறார். விபச்சாரம் ஏன் தடை? அந்நிய பெண்ணை பார்ப்பது ஏன் தடை? ஆபாசமான நடனங்கள் ஏன் தடை? இசை ஏன் தடை? இப்படி தவறான ஹலாலான, அதாவது கணவன் மனைவி என்ற ஹலாலான உறவு அல்லாத, அல்லது மகரம் என்ற சகோதரி மகள் என்ற இந்த மகரமான உறவு அல்லாத வேறு எந்த வகையிலும் ஒரு ஆண் பெண் உறவு வைப்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹராமாக்கினானே, தடை செய்தானே. எதற்காக? அல்லாஹ் ரோஷக்காரன் என்பதற்கு என்றும் சொல்கிறார்கள். அதுக்கு பின்னாடி ரோஷம் என்ற சிபத்தை ஏற்றுக்கொள்ள, புகழ்ச்சி புகழ்வது, உயர்வாக பேசுவது எல்லாருக்கும் பிடிக்குமா இல்லையா? இல்லைன்னா கூட பிடிக்கும். ரொம்ப பேர் அவங்க அதுக்கு தகுதி இல்லைனாலும் கூட நம்மளை யாராவது ஒரு வால் போஸ்டர்ல அடிச்சு கொட்ட மாட்டாங்களா? சோ போட்டு அது காசு கொடுத்து வேலை செய்யறாங்க இப்போல. அப்ப புகழ் விரும்பக்கூடியவர்கள் எல்லோரும் விரும்புகிறார்கள், ஆனால் அல்லாஹ்வை விட தான் புகழப்படுவதை விரும்பக்கூடியவன் யாருமே கிடையாது. ஏன்? அவன் தான் அதற்கு முழுமையாக தகுதி உடையவன். சுமந்து கொண்டிருக்கக்கூடிய, இறந்து விட்டால் உக்கி மண்ணாகக்கூடிய, அவனை தமிழ்ல கொண்டு போய் அடக்கு செய்யணும் எப்படி? அவன் நாத்த நாத்தத்துல ஒரு ஊரே அழிஞ்சு போயிடும். மற்ற மிருகங்கள்லாம் செத்து போயிட்டா கூட அதை அடக்கம் பண்ண ஒரு பிரச்சனை பண்ணா, ஒரு ஆடு செத்து கிடக்கு, மாடு செத்து கிடக்கு, அதை அடக்கம் செய்யாட்டி கூட ஒரு பெரிய நோய் பரவாது. ஆனா மனுஷன் செத்து போய் அந்த மனுஷனை அடக்கம் பண்ணு சொன்னா அந்த புணத்திலிருந்து வர நாத்தம் அவ்வளவு விஷமான நாத்தம், நூத்துக்கணக்கான பேர் செத்துவாங்க. இப்படி ஒரு பலவீனமான கேவலமான நிலையில் இருக்கின்ற இந்த மனிதனுக்கு எவ்வளவு புகழ் விரும்புகிறான் பாருங்கள். இந்த மனிதன் என்ன சொல்கிறார்கள்? புகழ் விரும்பக்கூடியவர்களில் அல்லாஹ்வை விட அதிகம் விரும்பக்கூடியவர் யாருமே இல்லை. அப்ப இதெல்லாம் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய நஃப்ஸ் என்ற அந்த சிஃபத்தோடு, நஃப்ஸ் என்பதோடு சேர்ந்த சிஃபத்துகளைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புரியுதுங்களா? அப்ப இவற்றை எல்லாம் நாம் அல்லாஹ்விற்கு நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த ஈமானுடைய, நீங்கள் உங்களுடைய செயல்களுடைய அந்த நம்பிக்கை, அந்த செயல்களுடைய பின் விளைவுகள் மீது உங்களுக்கு தெளிவான விளக்கம் ஏற்படும். கொஞ்சம் நல்ல புரியுங்க. நம்ம பாடத்துல ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வரும்போது இப்படி ஈமான் கொள்வதால் என்ன பலன், அப்படி ஈமான் கொள்ளலைனா என்ன நஷ்டம் என்பதையும் சொல்லிட்டு வரும். புரியுதுங்களா இல்லையா? ஆரம்பத்திலிருந்து பாடத்துக்கு வர்றவங்களுக்கு அந்த விஷயம் புரியும். நம்ம உங்களுக்கு புரியுதா? இப்ப அல்லாஹ்வை ரோஷக்காரன் என்று ஈமான் கொள்வதால் என்ன ஈமானுடைய பலன் வருமா இல்லையா? தவீல் செய்வதில் உள்ள பலவீனம், அப்படி செஞ்சா ஈமான் எப்படி பலவீனமாகுது? தவீல் செய்யாமல் ஏற்றுக்கொண்டால் ஈமான் எப்படி உயருதுங்கிறத நீங்க புரியணும். இப்ப பாருங்க, இப்ப தவீல் செய்யாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா, அல்லாஹ் ரோஷக்காரன் என்று, அதிலும் அதிக ரோஷக்காரன், அவனை விட ரோஷம் உள்ளவன் யாருமே இல்லை என்று அதை அப்படியே நாம் நம்பிக்கை கொள்ளும் போது, அந்த ஈமானை நமது உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய சிபத்தோடு கொண்டு வரும் போது பாவத்தை பற்றி, அதிலும் இந்த அசிங்கமான தவறான ஹலாமான இச்சையுடைய பாவங்களை பற்றி நமக்கு முழுமையான பயம் அச்சம் வருகிறது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு தவறான செயலை ஒரு மனிதன் செய்ய நினைக்கிறான், இச்சையுடைய தவறான ஒரு செயலை. அப்ப யாரோட அந்த செயல் சம்பந்தப்படுதோ அங்கே நாம் பழிவாங்கப்படுவோம். அந்த மாதிரி செய்யும் போது நமக்கு பயங்கரமான அந்த ஒரு கோபத்திற்கு ஆளாகுவோம் என்று தெரிந்தால் அவனுக்கு உள்ளத்துல எப்படி அச்சம் வரும்? இப்ப எப்படின்னு சொன்ன உதாரணத்துக்கு, இப்ப ஒரு ஹோட்டல பொதுவான புரியறதுக்காக சொல்றவங்களுக்கு தவறா எடுத்துக் கொள்ளாதீங்க. இப்ப ஒரு சாதாரண ஒரு பெண் ஒருத்தங்க போறாங்க, ஒரு மனுஷன் வந்து அதை பார்க்கிறான். சரி, இப்ப இதே நேரத்தில் அந்த பெண்ணு ஒரு பெரிய ஒரு அரசனுடைய மகளா இருக்கிறான். ஒண்ணு சாதாரண பெண் ஒருத்தங்க போனாங்க, பார்த்தா ஒரு கெட்டவன் பார்த்தா அல்லது கிண்டல் பண்றான் அல்லது ஏதாவது ஏற்றான். இதே இது ஒரு அரசனுடைய மகள் ஒருத்தி போறான், இவனுக்கு தெரியுது போறது யாருன்னு சொல்லிட்டு. அரசனுடைய மகளுக்கு தெரியுது, வாழ சுத்தி வச்சுட்டு திரும்பி போவானா போக மாட்டானா பாப்பானா, தலையே இந்த அந்த பக்கம்தான் அவன் கடையா இருந்தாலும் கூட போனவன்னா திரும்புவோம்னு நினைப்பான். எப்படி அவன் தேடிக்கிட்டு போற கடை அந்த பக்கமே இருந்தாலும் கூட எதுக்குடா ஒம்பு, நம்ம திரும்பி பார்க்க என்னதான் பார்க்கன்னு சொல்லி சொல்லிவிட்டானா கண்ணையே தோண்டிடுவானே. இப்ப எங்கே பார்த்தால் நாம் பழி வாங்கப்பட மாட்டோம், அங்க பெரிய அளவுல ஒரு ரோஷம் வராது. அப்ப என்ன செய்யறான், எசர ஆரம்பிச்சோம். அப்ப என்ன செய்யறான், எல்லை மீற ஆரம்பிக்கலாம். எங்கே நாம் எல்லை மீறினால் ரோஷத்தால் நாம் பழி வாங்கப்படுவோம், தண்டிக்கப்படுவோம் இருக்குதோ அங்க என்ன செய்யலாம், அந்த பக்கமே திரும்பணும்னு கட்டாயம் இருந்தாலும் கூட திரும்பிடுவான். அரை மணி நேரம் அவனால கூட பே கண்ண முடிக்கிட்டு போயிட்டாங்களா இல்லையா சொல்லுவான். எப்படிப்பட்ட பயம் பாருங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ரோஷமுடையவன், மிக ரோஷமுடையவன். அப்ப இந்த அசிங்கமான செயலை தான் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, தண்டித்து விடுவான். அல்லாஹ் கோபக்காரன், அல்லாவுடைய துருமாத்துகள் இது, அல்லாவுடைய அல்லாவுடைய கண்ணியங்கள் இது, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய எல்லைகள் இது. இதில் அத்துமீறினா நமக்கு பயங்கரமான தண்டனை இருக்கு, நம்ம ரொம்ப ரோஷக்காரன் அப்படிங்கிற அந்த ஈமானை உள்ளத்திலே பசுமையாக்கி வைத்திருந்தால் நமது பார்வைகளை பாதுகாப்பது நமக்கு இலகுவாக இருக்கும், நமது இச்சைகளை அடக்குவது நமக்கு இலகுவாக இருக்கும், நமது உள்ளத்தை சுத்தமாக வைத்திருப்பது நமக்கு இலகுவாக இருக்கும். அந்த அல்லாஹ் ரோஷக்காரன் என்ற அல்லாஹ்வுடைய சிபத்து தெரியல, அவ்வளவுதான். ஆடுவாடு மேயற மாதிரி இந்த சைத்தான், இந்த மனிதன் சைத்தானாக மாறி ஹராமிலே மேய்ந்து கொண்டே இருப்பான், சென்று கொண்டே இருப்பான். அவருடைய ஈமான் அவனை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பாடா, சொல்றது புரியுதுங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய இந்த சிபத்துகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படுகிறது, நம்முடைய செயல்கள் பாதுகாக்கப்படுகிறது, அல்லாஹ்வின் மீது நமக்கு கண்ணியம் வருகிறது. அப்ப ஒரு அரசனுடைய ரோஷத்தை நாம் அறிந்திருக்கும் போது அந்த ரோஷத்தின் மீது அவன் கண்ணியம், நமக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. அவர்களை தாண்டாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறோம், அதன் மூலமாக நாம் தண்டனையிலிருந்து ஆபத்திலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய ஹுர்மாத்துகளை நாம் அல்லாஹ்வுடைய ஹக்குகள் என்று நினைக்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய ரோஷத்தை நினைக்கும் போது கண்டிப்பாக தடுக்கப்பட்ட ஹராமான செயல்களிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். அப்ப அதன் மூலமாக இம்மையுடைய கேவலத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு, அடுத்து மறுமையுடைய தண்டனையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு. அப்ப இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்கெல்லாம் மனிதன் கேவலப்படுகிறான், எங்கெல்லாம் மனிதன் கேவலப்படுகிறானோ அங்கெல்லாம் இங்கே தவறான அந்த இச்சை கலந்த அந்த உறவுகள், அந்த பாவங்கள் அங்கே இருக்கும். எங்கெல்லாம் மனிதன் பிரச்சனைக்கு ஆளாகிறான், அவனுடைய உயிருக்கு பொருளுக்கு ஆபத்து என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்கே இச்சை கலந்த தடுக்கப்பட்ட ஆசைகள், தடுக்கப்பட்ட உறவுகளிலே அவன் ஆசைப்படும் பொழுது அவனுடைய பொருளுக்கு பாதிப்பு, அவனுடைய உயிருக்கு பாதிப்பு, அவனுடைய கண்ணியத்திற்கு கேவலம். அல்லாஹ் பாதுகாப்பாளா. ஹயர், அடுத்து இரண்டாவது ஹதீஸுடைய இரண்டாவது பகுதி, அல்லாஹு தஆலா அதிகம் புகழை விரும்பக்கூடியவன். புரியுதா? அப்ப இந்த விஷயத்தை அப்படியே நம்ம நம்பிக்கை கொள்ளும் பொழுது நமக்கு என்ன ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது, நாம் சொல்லக்கூடிய தஸ்பீஹ்களை சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அதன் மூலமாக சந்தோஷப்படுகிறான், மகிழ்ச்சி அடைகிறான், பிரியப்படுகிறான் என்று நினைக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் அதிகமா சொல்லணும் எப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய உதாரணங்களை அவர் மிக இருந்தவர் நம்ம புரியுறதுக்காக உங்களுக்கு சொல்லணும். இப்ப நம்முடைய இப்ப உதாரணத்துக்கு, இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்கன்னு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு மேல ஒரு ஓனரோ ஒரு பெரிய மேனேஜரோ சூப்பர்வைசர் இருக்கிற, நீங்க அவருக்கு ஏதாவது அன்பளிப்பு கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷமா வாங்குறாரு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அடுத்து இன்னொரு அன்பளிப்பு கொடுக்க மனசு வரும், சந்தோஷம் வரும். புரியுதா இல்லையா? இப்ப எல்லாருக்கும் மேல யாரு நிற்கிறார் நமக்கு? அல்லாஹ். அவனை விட உயர்ந்தவன் யாரும் இல்லை. அப்ப அந்த ரப்பு பாவப்பட்ட பலவீனப்பட்ட அவனுடைய கோடான கோடி ஹல்குகள்ல ஒரு பலவீனமான படைப்பாகியனா நான் அவனை அல்ஹம்துலில்லான்னு சொல்லும் பொழுது அந்த ரப்பு மகிழ்ச்சி அடைகிறான்னு நம்ம மனசுல அவன் என்ன வந்துச்சுன்னு சொன்னான் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு மனசு சந்தோஷமா. இப்ப ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கங்களேன், ஒரு ஏழை அவர் போய் அந்த பிரைம் மினிஸ்டருக்கு, இப்ப உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நபி, அல்லாஹு அக்பர். அந்த நபிக்கு ஒரு சாதாரண பெண்மணி ஒரு சட்டையர் அவங்க தைத்து கொண்டு வந்து, யார் ரசூலல்லா உங்களுக்காக நான் இந்த சட்டையை தைத்து வந்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ பெரிய கண்ணியமான செல்வந்தர்களை மந்திரிகளை பெரிய பெரியவங்களெல்லாம் பார்த்துருக்கலாம். அப்ப அவங்க எப்படி வர்றாங்க அந்த பெண்ணு பயந்து வரும்போது, பொதுவா மன்னர்களுக்கும் பெரிய மந்திரிகளுக்கும் சாதாரணமான அன்பளிப்பு கொடுத்தானே பொண்ணுப்போம் பெரிய குடும்பம் என்ன. அப்ப அவர்கள் என்ன செய்வார்கள், தான் தகுதியில உள்ள பெரியவங்க அன்பளிப்பு கொடுத்தா நான் கொடுங்க அப்படின்னு வாங்குவாங்க. சாதாரண மக்கள் அன்பளிப்பு கொடுத்தா அங்க வச்சுட்டு உள்ளாரையும் விட மாட்டாங்க. முதல்ல புரியுதா உங்களுக்கு, ஒரு மலர்ச்சியா இருக்கிறீங்களா இல்லையா? சாதாரணமானவங்க அன்பளிப்பு கொடுத்து சாதாரணமானவங்க முதல்ல பார்க்கவே முடியாத தூரத்துல ஓகே ஓகே அப்படின்றாங்க. அப்ப இந்த பெண்மணி வர்றாங்க ரசூலுல்லாஹிடத்துல, சபையில சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, எல்லாரையும் தாண்டி வர்றாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல, யாரும் அந்த பெண்மணிய தடுக்கவும் இல்லை. அது ஒரு வித்தியாசமா இருக்குது சபை. அதுக்கு மேல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரு போய், யா ரசூலல்லாஹ் இது ஒரு சட்டை, இது நான் உங்களுக்காக தைத்தேன், நீங்கள் அதை போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படின்னு கொடுத்த உடனே, கபில ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅன்னஹு முஹ்தாஜும், அந்த சட்டை தனக்கு தேவையை கொண்டு அதை ரொம்ப மரியாதையோடு நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த பெண்ணை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக தான் பேசிக் கொண்டிருந்த பேச்சை அப்படியே நிறுத்திவிட்டு வீட்டுக்குள் சென்று தான் போர்த்தியிருந்த போர்வையை கழற்றிவிட்டு அந்த சட்டையை அணிந்து கொண்டு வந்து சபையிலே உட்கார்ந்தார்கள். அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நான் ஒரு மிஸ்கீன் பெண், செய்யுதுல ஆலமின் அகிலங்களின் தலைவர் ரசூலுல்லாஹி இருக்கு ஒரு சட்டையை தைத்துக் கொண்டு வர, அதை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல தன் கண் குளிரும்படி உடனே எனக்கு முன்னாடி போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே. புரியுதா? அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு தஸ்பீஹி ஒவ்வொரு தொழுகை அதில் நீங்கள் அல்லாவை நினைப்பது உயர்வுபடுத்துவது புகழ்வது இதையெல்லாம் அல்லாஹ் கேட்டுக்கொண்டு சந்தோஷப்படுகிறான்னு நினைக்கும் பொழுது அப்போ உங்களுக்கு இபாதத்தில் எவ்வளவு ஆர்வம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியுதா இல்லையா? இப்ப நாம ருக்கு செய்யறோம், எப்படி ருக்கு செய்யறோம் நம்ம, எப்படா ருக்குல இருந்து எந்திரிப்போம் சொல்லி நாமும் சுஜூது பண்றோம், எப்படி சுஜூது பண்றோம், எப்படி சுஜூது பண்றோம், எப்படா எந்திரிப்போம் சொல்லி நம்மளும் தக்பீர் கட்டுறோம் தொழுவதற்கு, எப்படி தக்பீர் கட்டுறோம், எப்படா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவோம், தக்பீருக்குள்ளார போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும், இமாம் ஜமாத்துல சேரும் பொழுது கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுறாரு, இன்னைக்கு என்ன ஊர் வரணும்னு தெரியலையே, எத்தனை நிமிஷத்துல முடிப்பார்னு தெரியலையே, இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கிட்டே போறாரு அப்படின்னு சொல்லி தக்பீர் கட்டும் பொழுது கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஏதாவது இமாம் சாஹிப் மறந்தாப்பட நீட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் ஆஹா அப்படின்னு சொல்லி கடைசியில் இப்படி பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு, ஒரு மாதிரியா பதட்டமாயி குழப்பத்து ஆளாய் அவ்வளவு இல்லை. இது எதனால் ஏற்படுகிறது? அல்லாஹ்வோடு அவனுடைய கனெக்ஷன் சரியில்லை. ஏன் கனெக்ஷன் சரியில்லை? அல்லாஹ்வுடைய சிபத்தை அவன் தெரியவில்லை. நீ இங்க சொல்லும் பொழுது அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது, குர்ஆன் ஓதும் போது, சுப்ஹானல்லாஹ் சொல்லும் போது, ருக்குல குனிஞ்சு சுப்ஹான ரப்பில் அஸீம் சொல்லிக்கொண்டே இருக்கும் போது அல்லாஹ் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு இருந்தா யாருலா மௌத்து வரைக்கும் என்ன ருக்குலே வச்சிருக்கோம், யாருலா மௌத்து வரைக்கும் என்ன ருக்குலே வச்சிருக்கோம், என்ன ருக்குலே உயிரை வாங்கியம்மோ சுஜூதில் நீங்க சுபஹான ரப்பில் அலா சுபஹான ரப்பில் அலா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒவ்வொரு அந்த தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அஆலா சொல்லும் போது அல்லாஹ் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க சஜிதால இருந்து எந்திரிக்க மனசு வருமா? நமக்கு இந்த சஜிதாலேயே நம்ம ஒத்தா போயிருக்கோம் நினைப்போம். இப்ப யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா பக்ரா சூரா ஆலயமுரான் ஓதுற அளவுக்கு ருக்குல இருந்திருந்தாங்கன்னு சொன்னா எந்த அளவு அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அவர்கள் புரிந்திருப்பார்கள். எப்படிங்க சூரா பக்ரா ஆலயமுரான் நிசாலாம் ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 3 மணி நேரம், 4 மணி நேரம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுற மாதிரி அந்த 4 மணி நேரம் 3 மணி நேரம் அளவுக்கு ருக்குலையும் குடிஞ்சு நின்னாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு 9 தஸ்மி 11 தஸ்மி ஓதுறதுக்குள்ளார முதுகு வலி வந்தது, குறுக்கு வலி வந்தது, சுஜூத் செய்ய. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட இடத்துல சுஜூத் செய்தார்கள்? நம்மள மாதிரி பாய் பிடிச்சுக்கிட்டு முசல்லா போட்டுக்கிட்டு கார்பெட்டை போட்டுக்கிட்டா செஞ்சாங்க. புதிய மணல் கற்களும் பொடிக்கற்களும் நிறைந்த மணல், அது மேல சுஜூது செஞ்சாங்க. குளிர் காலத்திலேயே அது மேலதான் சுஜூது செஞ்சாங்க. வெயில் காலத்திலும் அதில்தான் சுஜூது செய்தார்கள். மதினால ரெண்டுத்திலிருந்து ஒரு வேற ஒரு நிலையே கிடையாது, எஸ்கேப் கிடையாது. ஒண்ணு வெயில் விட்ட அடுத்து கடுமையான குளிர். குளிர் நேரத்தில் மண்ணில் சாதாரணமா கால் வைக்க முடியுமா? நெத்திய வைக்க மூக்கோட சேர்த்து எவ்வளவு நேரம் வச்சிருக்கும் சின்னு ஏறும். மார்பில் கால் வைக்கிறது விட அதிகமா இருக்கும் சின்னு. அதே போல வெயில் சுட்டு எரிச்சிடும். அப்படியே யோசித்து பாருங்கள், அவர்களுக்கு இந்த சூடு இந்த குளிர் தெரியாமல் போனது எதனால்? நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறான், மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் அதை விரும்பி கொண்டிருக்கிறான் நினைக்கும் பொழுது அவங்களுக்கு கால் வலி தெரியல, சுஜூதுல உள்ள கஷ்டம் தெரியல, ருக்குல உள்ள கஷ்டம் தெரியல. நமக்கு அதெல்லாம் தெரியாததுனால எதுதான் தெரியுது? கொசு கடிச்சா தெரியுது, ஃபேன் இல்லை நான் முடிஞ்சு போச்சு அதோட அவ்வளவுதான். அந்த பணிக்க போகணும். இப்ப எல்லாம் எங்க போறாங்க? ஏசி பள்ளிக்கு. பக்கத்துல ஒரு பள்ளி சாதாரண பள்ளியா இருந்தா போறதே கிடையாது. நம்ம எல்லாம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏசி பண்ணி வச்சிருக்கா? அப்படி யாரும் பக்கத்தில் வருவாங்க இல்லைன்னு சொன்னாங்க. ஏசி இல்லை, ஒண்ணும் இல்லை, ஒரே குடும்பமா இருக்கு. அவருக்கு ஒரு மணி நேரம் வச்சு என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு எல்லாம் வசதி செஞ்சு கூட மக்களை பாருங்க எவ்வளவு அறிவிப்பு செஞ்சாலும் சரி. அப்ப ஏன் இதுக்கு என்ன காரணம் என்ன சொல்லு? என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய சிபத்துகளை அறிவதில் நமக்குள்ள பலவீனம். அல்லாஹ்வுடைய சிபத்துகளை அறிகின்ற விஷயத்தில் நம்ம இருக்கக்கூடிய அந்த பலவீனம் சரியா புரிந்து கொள்ளல. அப்ப நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அல்லாஹ்வுடைய நஃப்ஸ் என்ற சிபத்தை தெரிந்து கொண்டோம். அதுபோன்று அதற்கு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த நஃப்ஸுடைய சிபத்தை சொல்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ரோஷக்காரன், மிகப்பெரிய ரோஷக்காரன். அந்த ரோஷத்தின் காரணமாகத்தான் அல்லாஹ் அசூயமான ஆபாசமான மன இச்சையின் அடிப்படையில் அமைந்த எல்லா தவறான ஹராமான உறவுகளையும் அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். அதே போல அல்லாஹ்விற்கு புகழ் விரும்புவதை விருப்பமாக இருப்பதை போன்று வேறு யாருக்கும் புகழ் விருப்பமானதல்ல. அப்ப இந்த மாதிரி அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளும் போதுதான் நம்முடைய ஈமான் உறுதி பெறுகிறது, அல்லாஹோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு உறுதியாகின்றது. இன்னொரு ஹதீஸ் படிப்போமா? இது தொடர்பு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال لما خلق الله الخلق كتب في كتابه وهو يكتب على نفسه وهو وضع عنده على العرش ان رحمتي تغلب غضبي. نبي அவர்கள் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் படைப்புகளை படைத்தபோது அவன் தன்னிடம் இருக்கின்ற அந்த புத்தகத்திலே அவன் எழுதி வைத்திருக்கிறான். எப்படி? என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது? நப்ஸ் என்ற வார்த்தை. அவனோ தனக்குத்தானே அலா நப்சி, தன் நப்சின் மீது விதித்துக் கொண்டவனாக. எக்துபு என்றால் எழுதுவது, விதிப்பது, சட்டமாக்குவது பொருள். அலா நப்சி, அவன் தனது நப்சின் மீதே விதியாக்கிக் கொள்கிறான். அல்லாஹுடைய அந்த புத்தகம் அவனிடத்திலே அரிஷிற்கு மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதுல என்ன எழுதி இருக்கிறான் அல்லாஹு தஆலா? என் கருணை, எனது அன்பு, தகலீபு ஓதாபி, என் கோபத்தை பார்க்கிலும் எப்போதும் மிகைத்தே இருக்கும். எப்படி எழுதியிருக்கிறார், எனது கருணை எனது அன்பு என் கோபத்தை விட எப்போதும் மிகைத்தே இருக்கும். எனது கோபத்தை பார்க்கிலும் எனது அன்புதான் மிகைத்திருக்கும். அப்ப இந்த இடத்திலே அல்லாஹிற்கு நஃப்ஸ் என்பது இருக்கிறது. அங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத் அருளும் கருணையும் அன்பும் உடையவன், அதே போல கோபமும் உடையவன். ஆனால் கோபத்தை விட அவனுடைய கருணை அருள் அன்பு மிகைத்தது. இப்ப இதே போல நாம் நம்பிக்கை கொள்ளும் போது நம்முடைய ஈமானிலே என்ன மாற்றங்கள் ஏற்படும், நமது ஈமானிலே என்ன பலம் ஏற்படும் என்றால், அல்லாஹ்வுடைய கருணையை நினைத்து பார்க்கும் பொழுது நான் வணங்கக்கூடிய ரப்பு, என்னை படைத்த ரப்பு இவ்வளவு பெரிய கருணையாளரா என்று நாம் அவனுக்கு செய்யக்கூடிய அந்த மாறுபாடுகளை நாம் நிறுத்திக் கொள்வோம். யாருக்கு மாறுபாடு செய்வது? அப்படிப்பட்ட கருணையாளனுக்கா மாற்றம் செய்வது, அவனுக்கா பாவம் செய்வது? சரியா, அந்த இரக்கமானது நம்மை பாவத்திலிருந்து தடுக்கும். அதே போல ஏதாவது ஒரு சூழ்நிலை நஃப்ஸுக்கு அடிமையாகி பாவமே செய்துவிட்டாலும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ரஜா ஆதரவு, அந்த ஈமான், அந்த நம்பிக்கை, உனது ரப்பு உன்னை மன்னிப்பான், நீ திரும்பி திரும்ப அவன் பக்கம் வந்துவிடு, அவன் உன்னை ஏற்றுக்கொள்வான் என்ற அந்த ஆதரவை கொடுக்கும். அப்படி ரஹ்மத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இல்லை என்றால் பாவம் செய்வதிலிருந்தும் விலக மாட்டான், பாவம் செய்துவிட்டால் அல்லாஹுவின் பக்கம் திரும்பவும் மாட்டான். ஏன், அவன்கிட்ட ரஹ்மத்தே இல்லையே, கருணையே இல்லையே, நான் பாவம் செஞ்சுட்டா எனக்கு தண்டனை தாங்கும் போது நான் எனக்கு மன்னிப்பு கேட்க திரும்ப. அப்ப அல்லாஹுவே இந்த ரஹ்மத் என்ற சிபத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடியான் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் பாவங்கள் செய்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து திருந்துவதற்கு அவனுடைய உள்ளத்திலே வழி இருக்கும். அப்போ ஒரு மனுஷன் 99 கொலை பண்ணிட்டான், ஆனா அவனுடைய யக்கீன் எப்படி இருந்தது, அல்லாஹுடைய சிபத்தின் மீது அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப தேடி போறான், அப்ப தேடி போகும்போது ஒரு துறவி இடத்துல போனா அவர் சொல்றாரு, 99 கொலையா தொலைஞ்சப்போ உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, அப்ப நான் எதுக்கு இன்னும் கொஞ்சம் அமைதியா இருக்கு, உன்னையும் சேர்த்து முடிச்சு ரெக்கார்டு பிரேக் ஆக்கிறேன், கின்ன சாதனை ஆக்கிறேன் அப்படின்னு 100 ஆக்கிவிட்டார். இப்படி அந்த காலத்துல இருந்திருக்கும் போல 100 கோல பண்ணா ஏதாவது அவார்டு வேணும்னு சொல்லிட்டு அதனால 100 முழுசாக்கி அப்படின்ட்டார். அப்ப இங்க இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தொப்பி தாடி வச்சு எல்லாருக்கும் இப்படி பத்வா கேட்டக்கூடாது. தொப்பி தாடி வச்சா எல்லாருக்கும் இப்படி பத்வா கேட்டக்கூடாது. அவர் அப்படித்தான் போய் கேட்டாரு. கேட்டாலும் அப்படி கேட்கப்பட்டவர் என்ன செய்யணும், அடக்கிட்டு பேசாம இருக்கணும். எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு வந்துட்டாரு. என்னடா நம்மளை இவ்வளவு பெரிய பெரிய ஆளை நம்பி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவர் குண்டக்க மண்ட கல்வி விட கணக்கில் முடிஞ்சிச்சு. அவருடைய கதையோட அவருடைய ஹயாத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப இவருக்கு 100 கொலையை பண்ணதுக்கு பிறகும் அந்த அவருடைய ரஹ்மத்தின் மேல அவர் நம்பிக்கை இழக்கவில்லை, திரும்ப தேடி போறாரு. அப்ப மக்கள்கிட்ட கேட்கிறாரு, ஒழுங்கா மார்க்கத்தை சொல்ற யார் யாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மக்களை 100 கோலை பண்ண ஒரு பயந்து போய் அங்கமோ ஒரு ஆளு இருக்கிறாரு அவர் உனக்கு சொல்வாருன்னு சொன்ன உடனே தேடி போய் இந்த மாதிரி ஏதாவது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா, கொலை பண்ணிவிட்டேன், 100 கோலை பண்ணிட்டேன், மன்னிப்பு இருக்கா எனக்கு அப்படின்னு சொன்னா, இதுல என்ன சந்தேகம், கண்டிப்பா அம்மா மன்னிப்பா, நீ திருந்திடு, பல்வா செஞ்சு. ரெண்டாவது, இப்படிப்பட்ட பாவங்களை செய்ய தூண்டிய அந்த ஊர்ல நீ இருக்காத, முதல்ல அந்த ஊரை காலி பண்ணு, ஊரை காலி பண்ணி நல்லவர்களோடு நீ வாழ் அப்படின்னு சொல்றாரு. அவர் அதை ஏற்றுக்கொண்டு வெளியே வர்றாரு. அந்த ஆலிமிடத்திலிருந்து வந்தவனே மொத்தப்படுறான். சம்பவங்களுக்கு தெரியும், 2 மலக்கு வந்துடுறாங்க, ரஹ்மத்துடைய மலக்கு வந்துடுறாங்க, அதாபுடைய மலக்கு வந்துடுறாங்க, 2 பேருக்கு போட்டி நடக்குது, இவருடைய உயிரை யார் வாங்கிட்டு போறது, மலக்கு கையில் இருக்க. இப்ப இங்க நமக்கு படிப்பினை என்ன, பாடம் என்ன, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நாம் ஆதரவு வைத்திருக்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு கருணை அன்பு என்ற சிபத் அவரது உள்ளத்திலே இருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொண்டிருக்கும் போது கடைசி வரை அவருடைய கதவை தட்டிக்கொண்டே இருப்போம். இப்போ ஒருத்தருடைய கதவை தட்டுறீங்க, இவனும் மகா கஞ்சம் கொடுக்கவே மாட்டான் அப்படி இருந்தா என்ன செய்வீங்க? ஆமா, இவன்கிட்ட கேட்டு என்ன பண்ண, கல்லுடையாவது கேட்டலாம் அப்படின்னு திரும்பிடும். இப்ப எப்போது தனது ரஹ்மானை, தனது எஜமானனை இவ்வளவு பெரிய கருணை உள்ளவன் என்று நாம் நம்புகிறோமோ கண்டிப்பா எனக்கு கொடுப்பான், இதுல மிஸ் ஆனாலும் அடுத்ததுல கொடுப்பான், இதுல மிஸ் ஆனாலும் அடுத்ததுல கொடுப்பான் என்று எதுவரை நமக்கு ஹோப் நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும், மௌத்தா போறதே இருக்கும். அப்பையும் கூட நமக்கு கிடைக்காதையும் கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஒருவேளை எனக்கு அது நன்மை இல்லை போலும், எனவேதான் அல்லாஹ் எனக்கு அதை கொடுக்கவில்லைன்னு சொல்லி மௌத்தா போவோம். எப்படி கொடுக்க மாட்டோம், எப்படி சொல்ல மாட்டோம், ஆமா வணங்கி வணங்கி என்ன பிரயோஜனம் எனக்கு, உன்னை வணங்கி வணங்கி எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு கேட்டதை கொடுத்தியா, என்ன கேட்ட எப்படிலாம் தொழுத உனக்கு. பெண்கள் ஆண்கள்ல அதிகமான மக்கள் இப்படியும் இருக்கிறார்கள், அல்லாஹ் வணங்குவாங்க, அவங்க அல்லாஹ்வுடைய சிபத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக வணங்கவில்லை. அப்ப அல்லாஹ் ரஹ்மத்துடையவன் என்று நம்பிக்கை கொண்டா உனக்கு எது நன்மையோ அதை தான் கொடுப்பான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு புள்ள கத்திய கேக்குது, வீட்டுல வச்சிருக்கிற கடா வச்சிருக்க கத்திய ஒரு குழந்தை கேக்குது, அஞ்சு வயசு குழந்தை கேக்குது, அம்மாவுக்கும் அத்தாவுக்கும் குழந்தை மேல பிரியம் விளையாடுறதுக்கு கத்திய கேக்குது அப்படின்னு கத்திய எடுத்து கொடுப்பாங்க யாராவது, என்ன செய்யும் இந்த குழந்தை, தம்பிக்கார ஏதாவது சேட்டா பண்ணாங்க பொச்சுன்னு ஒரு போன் கொடுக்கணும் முடிஞ்சு போச்சு. அதுவும் இப்ப இருக்கிற காலத்துல சும்மாவே ரெடியா இருக்கணும். அந்த நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை எப்படி வருகிறது, அல்லாஹ்வுடைய சிபத்தை பற்றிய அறியாமைதான் வருகிறது. அல்லாஹ் நம் மீது எல்லையற்ற கருணை உடையவன், ரஹ்மத்துடையவன். அப்ப ரஹ்மத்தோடு அவரிடத்தில் எழுவும் இருக்கிறது. எப்படி ரஹ்மத்தோடு அவரிடத்தில் எழுவும் இருக்கிறது. எனவே அல்லாஹ்விடத்தில் கேட்பது என் மீது கடமை, அல்லாஹ் எனக்கு அது நன்மையாக இருக்குமேனால் அல்லாஹ் கொடுப்பான், இல்லை என்றால் எனக்கு மறுமையிலே சிறந்ததை கொடுப்பான், இம்மையிலும் அதற்கு பகரத்தை ஏற்படுத்துவான் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து நாம் நிராசையாக மாட்டோம். ஏன் நிராசையாகுவது குஃபுர், இறை நம்பிக்கையில் இறை நிராகரிப்பை ஏற்படுத்திவிடும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் அப்படிப்பட்ட சஞ்சலம் யாருக்குமே வந்தது கிடையாது. எப்படி உலக மக்களுடைய சஞ்சலங்களை எல்லாம் ஒரு தட்டிலும், யாக்கூப் நபியுடைய சஞ்சலத்தை ஒரு தட்டிலும் வைத்தால் யாக்கூப் நபியுடைய சஞ்சலம் தான் நிகழ்த்திருக்கும். அவ்வளவு சஞ்சலப்படுறாங்க. ஆனா அவர்களை விட அந்த நேரத்தில் தவக்குலுடையவர்கள், அல்லாஹ்வின் மீது எக்கீனுடையவர்கள் யாருமே கிடையாது. எப்படி எப்படி புரியுதா? ரெண்டு ரெண்டு கோணத்துல, இந்த பக்கம் துக்கம் கவலையின் சஞ்சலத்தின் எல்லை, இந்த பக்கம் ஈமான் எக்கீனுடைய ஒரு எல்லை, ரெண்டுமே ஒரு சேர ஒரே நேரத்திலே உள்ளத்தில் மக்கள்கிட்ட சொல்றாங்க, போய் தேடி பாருங்க, யா பனி யஸ்ஹபு ஃபதஹஸ்ஸு மி யூசுஃப வாஹி வலா தயஸு மி ரௌஹில்லாஹ். இந்த மக்களே, யூசுப் விஷயத்திலே, அவருடைய சகோதரன் விஷயத்திலே நிராசையாகாதீர்கள், போய் தேடி பாருங்கள், அல்லாஹ்வின் கருணையிலே நீங்கள் நிராசையாக வேண்டாம். காஃபிர்கள் தான் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசையாவார்கள். கண்டிப்பா அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க, எப்படிப்பட்ட யக்கீன் பாருங்க. அப்ப இது எதனால் ஏற்படும்? அல்லாஹ்வுடைய சிபத்துகளை அதிலே தஹ்வீல் செய்யாமல், அதை தஅ்தீல் செய்யாமல், அதை தம்சீல் செய்யாமல், அதை தக்கீர் செய்யாமல், அல்லாஹுக்கு அல்லாஹ் சொன்னதை போன்று அவருடைய சிபத்துகளை ஏற்றுக்கொள்ளும் போது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஈமான் நிறைவு பெறுகிறது, அது உறுதியாகிறது. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையிலே உண்டான அந்த தொடர்பு பலமடைகிறது, இபாதத்திலே ஈடுபாடு ஏற்படுகிறது, பாவங்களை விட்டு தூரமாகி கொண்டே வருகிறோம். புரியுதா? அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவன் மீது உள்ள ஈமானை நமக்கு உறுதிப்படுத்தி தருவானாக, பாவங்களை விட்டு பாதுகாத்து தருவானாக, அல்லாஹ்வுடைய வேதத்திலே முழுமையாக நம்பிக்கை பெற்ற நல்ல மக்களிலே ஆக்கியருவானாக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை அவர்கள் போதித்தது போன்று, அவர்களுடைய தோழர்கள் அதை ஏற்று அமல் செய்தது போன்று நாமும் ஏற்று அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீகை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. அபூ கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.